ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 94 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 694 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக திரு அனுடின் சர்ன்விராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி தென்கொரியாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 94 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 1 கோடியே 20 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் மீதமுள்ள வீடுகள் விரைவாக கட்டி முடிக்கப்படும் என்றும் அனைவருக்கும் வீடு என்ற குறிக்கோளுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குறைந்த வருமான பிரிவினருக்கு வீட்டுவசதி கடன்களுக்கு அரசு ஏற்பாடு செய்து தருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர். பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் நேற்று உதம்பூர், ரியாசி மாவட்டங்களில் நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்குமாறு யூனியன் பிரதேச நிர்வாகத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இயற்கை சீற்றங்களின்போது எந்தவொரு நிலைமையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அரசு நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டனர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக 6 டன் உணவுப் பொருட்களை கொண்டு சென்று பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளனர். இதற்கிடையே பஞ்சாப் மற்றும் தில்லியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்க எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில அரசுக்கு உதவுவதற்காக 1000-க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதனை தெரிவித்த அவர், இயற்கை பேரிடர் காரணமாக செல்ல முடியாத தொலைதூர கிராமங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் சென்றடைவதை இவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் என்று கூறினார். இதற்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் சார்பில் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2023 தொடங்கப்பட்ட எனது இளைய பாரதம் என்ற வலைதளத்தில் நாடு முழுவதும் 1 கோடியே 70 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் இயற்கை சீற்றங்களின்போது நிவாரண மற்றும் மீட்புப் பணிகளுக்கு இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பு, வாக்காளர் விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு ஆகியவை தொடர்பாக மக்களிடையே இவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 694 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 29ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் 3.51 பில்லியன் டாலர்கள் அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் அந்நிய செலாவணி சொத்துக்கள் 1.69 டாலர் அதிகரித்து 583.9 பில்லியன் டாலரை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு, சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து, 39 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து, வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு, பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-5% குறைப்பு, வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ஜமைக்கா பொதுத் தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து அதன் தலைவரும் பிரதமருமான டாக்டர் ஆண்ட்ரூ ஒல்னஸ்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்ற தாம் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு 3 நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் தொடங்கி வைத்தார். பழங்குடியின மக்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து இந்த பயிற்சி முகாமில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக முகாமில் கலந்து கொண்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
ஆதி கர்மயோக பழங்குடி நலத்துறையின் வாயிலாக 3 நாள் பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் தொல்குடியில் இருக்கின்ற குக்கிராமங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருந்த நிலையினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிழுக்கு வசதிகள், PMAY பிரதம மந்திரி வீடுகள், மத்திய அரசின் சாலை மேம்பாட்டு திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்களை தொல்குடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக எங்களுக்கு இந்த பயிற்சி 3 நாள் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற நாங்கள் வட்டார அளவில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கும் அங்கு உள்ள தன்னார்வலர்களுக்கு இந்த பயிற்சியினை கொடுத்து அந்த ஆதி மக்கள் பழங்குடியினருக்கு சென்றடைய உறுதி எடுத்து இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சிறப்பான உறவு இருப்பதாகவும் வர்த்தக பிரச்சினையில் ஏற்பட்டுள்ள மோதல் குறித்து அச்சப்பட ஒன்றுமில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மிக சிறந்த நண்பர் என்றும் தொடர்ந்து இந்தியாவுடன் அமெரிக்கா சுமூகமான உறவுகளை பராமரிக்கும் என்றும் தெரிவித்தார். இருப்பினும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது தமக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக தொழிலதிபர் திரு அனுடின் சான்விராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் அந்நாட்டில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 3வது பிரதமர் இவராவார். கம்போடியாவுடன் நடைபெற்ற எல்லை பிரச்சினையை சமாளிக்க தவறியதற்காக ஏற்கனவே இருந்த திருமதி ஷினாவாத்ராவை பதவியிலிருந்த அந்நாட்டு நீதிமன்றம் நீக்கியது. இதையடுத்து புதிய பிரதமராக திரு அனுடின் சான்விராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தின் கீழவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவருக்கு 247 வாக்குகள் கிடைத்தன. தொழில்துறையில் அடுத்த புரட்சி உயிரி தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ரூர்க்கி IITயில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள 170,000 புத்தொழில் நிறுவனங்கள் நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி தென்கொரியாவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் 12 பேர் கொண்ட இந்திய அணியினர் பங்கேற்கின்றனர். மகளிர் பிரிவில் தீபிகா குமாரி, அங்கிரா பகதும், ஆடவர் பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. பீகார் மாநிலம் ராஜ்கரில் இந்த ஆட்டம் 7:30 தொடங்க உள்ளது. முன்னதாக மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் கொரியா மலேசியாவை எதிர்கொள்கிறது. கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில் உலக சாம்பியன் இந்தியாவின் குகேஷ் 2வது சுற்றில் துருக்கியின் யாகிஸ் கானுடன் டிரா செய்தார். மகளிர் பிரிவில் நேற்று நடைபெற்ற முதல் சுற்றாட்டத்தில் வைஷாலி நெதர்லாந்தின் எலென் ரோபஸை வென்றார். ஆடவர் பிரிவு 2வது சுற்றில் பிரக்யானந்தா ரஷ்யாவின் இவனை வென்றார். ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 48-28 என்ற புள்ளி கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா 37-32 என்ற புள்ளி கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது. இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி பாட்னா அணியையும், இரவு 9 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழக அணி குஜராத் அணியையும் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 94 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 694 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக திரு அனுடின் சான்விராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி தென்கொரியாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.